அவ் அரண்மனை பயன்படுதல் ஏனைய உலகங்களில் கூடாமையால் தேய விசேடம் வேண்டப்படும். இவ்வுண்மை ஏனையோர் அறிய மாட்டாமையில் சாதி விசேடம் குடிப்பிறப்பு விசேடம் வேண்டப்படும் என்பதாம் என்று கூறி, இதனானே அவை வாயிலாதற்கு உரிமை கூறப்பட்டது என்று கூறுகின்றார். அதாவது மானிட பிறப்பு, அதிலே சிறந்த குடிப்பிறப்பு, இவையெல்லாம் வீடு வேற்றுக்கு வாயிலாவதை இனிமையாக விளக்கி கூறுகின்றது இந்த பாடல். இனி நாம் பதவுரை பார்த்தால்தான் பதசாரமாக நமக்கு பொருள் விளங்கும். பதவுரையை பார்க்கலாம். அவ் அலமரலை நீக்குதற் பொருட்டு அலமாறும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் என்றே என்று கூறினார் அல்லவா, பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி, அந்த சுழற்சியை நீக்குதற் பொருட்டு மன வாக்காயம் மனத்தால் இணைந்தும் வாக்கால் வலுத்தியும் மந்திரங்கள் சொல்லியும் காயத்தால் பணிந்தும் செய்யப்படும் அரண்பணி. எப்படிப்பட்ட அரண்பணி? ஆணிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணி, பஞ்சகவியத்தினை ஆடி அருள்கின்ற அரண்பணி. ஏனை பிறவிகளில் கூடாமையால் அதன் பொருட்டாக அன்றோ பிறவி விசேடமாகிய மானிட பிறவி வேண்டப்பட்டு வகுத்ததாம். அதாவது அரண்பணின்னு சொல்லும் பொழுது அங்க பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்து சுவாமியை வழிபடுகின்ற சிவ பூசை, ஆகம ஆகமோக்தமான சிவ பூசை, அதுதான் அங்க குறிப்பிடப்படுகின்றது. அதான் வந்து அருமையான சொன்னார். அந்த சிவ பூசையை செய்வதற்கு ஏற்ற பிறவி மானிட பிறவி அல்லவா, தான் பிறவி விசேடமாகிய மானிட பிறவி வேண்டப்பட்டு வகுத்ததாம். மேலுலகத்துள்ள மாயோன் முதலிய தேவர்களும் மண்மேல் வந்து, அதாவது அவ அரண்பணி பயன்படுதல் ஏனைய உலகங்களில் கூடாமையாலே தேச விசேடமாகிய இம்மண்ணுலகத்திலே வந்து அச்சிவபிரானை அர்ச்சிப்பர். யாரு? திருமால் போன்ற பெரிய பெரிய தேவர்கள் கூட சிவபூசை ஏனைய உலகங்களில் இனிதாக கைகூடாமையால் இந்த பூ உலகத்திற்கு வந்து சிவபிரானை வழிபடுவர். திருமார் பேரு என்று இன்னும் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ராமேஸ்வரம் என்றும் இன்னும் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்றது தலங்கள். அது மாதிரி நான்முகன் முதலான எத்தனையோ தேவர்கள், இந்திரன் போன்றோர் எல்லாம் அந்தந்த புராணங்களிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஆகவே அந்த தேவர்களும் மண்ணுலகத்தில் வந்து சிவபிரானை அர்ச்சிப்பர். ஆனால் தேவர்களும் மண்ணுலகத்துக்கு வந்து அர்ச்சிக்கின்றார்கள், ஆனால் இங்கேயே எத்தனையோ மனிதர்கள் அந்தோ ஊன் எடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார். ஐயோ, இவ்வுலகத்து இச்சரீரம் பெற்றும் இவ்வுண்மையை அலமரும் மூகராகிய ஏனையோர் சிறிதும் அறிய மாட்டார். பிறவி சுழற்சியிலேயே சுரண்டு வருதலை விரும்பக்கூடிய அறியாமை உடையோர் சிறிதும் இதனை உணராமல் இருக்கின்றார்களே. ஆகவே சாதி விசேடம் குடிப்பிறப்பு விசேடம் ஆகியவை வேண்டப்படும் என்று இப்பாடல் வலியுறுத்துகின்றது. வாக்காயம் என்னும் தொகைச்சொல் வடனும் முடிவு. வாக்கு காயம்னு இருக்கணும், வாக்காயம்னு இருக்கு, மன வாக்காயம்னு, அது வந்து வடமொழி முடிவு என்று கூறுகின்றார். இனி அடுத்த பாடல்கள் எதை சொல்கின்றால், அடுத்த மூன்று பாடல்களிலே வாழ்வெனும் மையலை விடுவதற்கு உபாயம் கூறுகின்றனர். அதாவது குலம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் இவற்றால் வரக்கூடிய செருக்கு இருக்கிறதே, இதனை விடுவதற்கு உபாயம் சொல்லக்கூடிய பாடல்கள். அவற்றின் நிலையாமை கூறுதல் தான் உபாயம். அதை சொல்லக்கூடிய பாடல்கள் தான் அடுத்த பாடல்கள். மூன்று பாடல்களிலே சொல்கின்றார், அருமையாக சொல்லிருக்கின்றார். கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிவேயானால் உள்ள போதே பார் உய்ய. சுவாமிகள் வந்து கருத்து சாரமாக தான் சொல்வார்கள். பதவுரையை நாம் முதலிலே பார்ப்போம். மானுட யாக்கை அத்துணை பெருமைத்து ஆயினும், மானுட பிறவி சிறப்பானதுதான். ஏன் சிறப்பானது அப்படின்னா, சிவ வழிபாட்டு சிவ வழிபாடு செய்வதற்கேற்ற ஒரு நல்ல வாய்ப்பு அதிலே உள்ளது. அந்த காரணம் பற்றி மானுட பிறவி சிறந்தது. ஆனால் போகங்களை அனுபவித்து வாழ்தல் என்ற நோக்கிலே பார்த்தால் எல்லா பிறவிகளையும் கூட மானுட பிறவியும் தாழ்ந்ததாகிவிடும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. எந்த நோக்கிலே மானிட பிறவி சிறந்தது? மிருகங்களை விட சிறந்த போகங்களை அனுபவிக்கலாம் என்பதற்காகவா? அப்படித்தான் இன்னைக்கு உலகில் பலரும் கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள். அப்படி அல்ல, சிவ வழிபாட்டிற்கு உகந்த பிறவி என்பதனாலே மானிட பிறவி சிறந்தது. மானுடையாக்கை அத்துணை பெருமைத்து ஆயினும், அது எப்படிப்பட்ட நிலையாமை கொண்டுள்ளது? கருவினுள் அழிவதாயும் மாதாவினுடைய கற்பத்தில் தானே அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பிறந்து உடனே அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பிறந்து சிறிது காலம் இருந்து அழிவதாயும் அப்புறம் பாலனாய் அழிவதாயும் பாலியனாய் அழிவதாயும், அதாவது குழந்தையா இருக்கும்போது, தருணனாய் அழிவதாயும், தருணன்னா இளைஞன், நரைத்துத்தான் அழிவதாயும், தான் நரைத்து அழிவதாயும், நரைத்துத்தான் அழிவதாயும் மாத்திக்கணும். நரை உண்டாகி விருத்த தசையில் அழிவதாயும், அதாவது முதுமை நிலையிலே அழிவதாயும். உருவமே அழிவே ஆனால் இத்துணை பொழுது நீ நிற்கும் என்று அறியவாறாது நீர்க்குமிழி போல் எப்பொழுதும் அடிதல் மாலைத்து ஆகலின். மாலைத்துன்னா தன்மை அது. இவ்வளவு காலம் நிற்கும்னு சொல்ல முடியாம நீர்க்குமிழி போல எப்பன்னாலும் அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த சரீரம். ஆகையினால் உள்ள போதே, இந்த யாக்கை உள்ள போதே உய்யப்பார், உள்ள போதே பார் உய்யன்னு இருக்கு இல்லையா, உள்ள போதே உய்யப்பார் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். இவ் ஆக்கை நிலையாமை இளமை நிலையாமைகளை நிலையுதல் உள்வழியே உய்யும்படி உற்று நோக்குவாய். அதாவது நமக்கு வாழ்க்கை நிற்கும் பொழுதே, இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையின் நிலையாமையே நீ உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லி மிகப்பெரியதொரு உபதேசத்தை நமக்கு அரவிந்த் சிவாச்சாரிய சுவாமிகள் அருமையாக அருளி செய்துள்ளார்கள். தொல்காப்பியத்திலே நிலையாமை உணர்த்துவதற்கென்று புறத்திணைகளில் ஒரு திணையினை வைத்துள்ளார் ஆசிரியர் தொல்காப்பியர். காஞ்சி திணை என்பது அதன் பெயர். அந்த திணையை பற்றி சொல்லும் பொழுது, காஞ்சிதானே பெருந்திணை புறனே பாங்கருஞ்சிறப்பிற் பல்லாற்றானும் நில்லா உலகம் புல்லைய நெறித்தே என்று சொல்வார். நில்லாத உலகத்தை பொருந்திய நெறியினை உடையது இந்த காஞ்சி திணைன்னு சொல்வார்கள். அதாவது உலக நிலையாமை குறித்த செய்திகளை சொல்வது காஞ்சி திணை. அப்ப நில்லா உலகம்னு சொல்லும் பொழுது ஒரு அடை கொடுத்து சொல்வார், பல்லாற்றானும் நில்லா உலகம் பாங்க, பல வகையானும் நிலையாமை உடைய உலகம். இந்த உலக நிலையாமை ஒரு வகையா இல்ல, பல வகையா இருக்கிறதா. அந்த பல வகைதான் எவைன்னா இந்த பாடல் விடை கூறுவது போல் அமைந்துள்ளது. கருவினுள் அழிவதாயும், கழிந்திடாது அழிவதாயும், பரிணமித்து அழிவதாயும், பாலனாய் அழிவதாயும், தருணனாய் அழிவதாயும், தான் நரைத்து அழிவதாயும் என்று சொல்லி இப்படி பல்வேறு நிலையாமைகளை கொண்டுள்ளது ஊடகம் என்று அதற்கு சிறந்ததொரு விளக்கமாக இந்த பாடல் அமைந்துள்ளதனை நாம் உணர்ந்து போற்ற வேண்டியுள்ளது. இதற்கு புலிப்புரையினை பார்க்கலாம். மானுடையாக்கை அத்துணை பெருமைத்து ஆயினும் இத்துணை பொழுது நிற்கும் என்று அறிய வாராது நீர்க்குமிழி போல் எப்பொழுதும் அழிதல் மாலைத்து ஆகலின். இவ்வாக்கை நிலையாமை இளமை நிலையாமைகளை உணர்வார்க்கே அவற்றானாகிய மையலை விடுதல் கூடும் என்பதாம். வாழ்வனும் மையல், அதாவது இவ்வளவு சிறப்பான ஒரு நிலையில இருந்தும் சிறிதும் செருக்கில்லாமல் ஒருவர் இருக்கின்றார் அப்படின்னா இந்த நிலையாமையை நன்கு உணர்ந்தவர்னு அர்த்தம் இல்லையா. அதை உணராதவன் செருக்கில துள்ளிட்டு இருப்பான். ஆக இனி அடுத்த பாடலிலும் அதற்கு வாழ்வெனும் மையல் விடுவதற்கு உபாயம் சொல்கின்றார். ஒரு புலன் நுகரும் போது அங்கு ஒன்றிலை, ஒன்றின் பாலும் வருபயன் மாறி மாறி வந்திடும், எல்லாம் மாறும் ஒரு பொழுது உணரின் உண்டாம். அல்லது இவ் அல்லல் வாழ்க்கை மருள் கனவு அது போல, மருள் கனவு அதுவும் போல மாயும் பின் மாயும் என்றே. இதற்கும் பதவுரையினை முதலில் பார்ப்பது நலம்பயக்கும். அங்கு ஒரு புலன் நுகரும் போது ஒன்றிலை, ஆண்டு ஒரு விடயத்தை அனுபவிக்குங்கால் மற்றொன்று இன்மையால் அவ் ஆக்கையின் கண்ணதாகிய அறிவும் விடயங்களை ஒருங்கே அறிய மாட்டார். என்ன பெரிய அனுபவம், என்னையா பெரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சுவாமிகள் கேட்கின்றார். என்ன ஐம்புல இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்தால் அது போதாதா, எதற்கு சிவ வழிபாடு என்று இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் என்று கேட்பவர்களை நோக்கி அருணந்த சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்கின்றார்கள். இந்த ஐம்புல இன்பங்களை நுகர்ந்து வாழ்தல் எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு புலனை அனுபவிக்கும் பொழுது அதை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், மற்றவற்றை அனுபவிக்க முடியாது. ஐந்து புலன்களையும் ஒருங்கே அறியக்கூடிய தகுதி இல்லை நம்மகிட்ட. ஒன்றின் பாலும் வருவயன் மாறி மாறி வந்திடும், அந்த ஒரு விடயத்தை அனுபவிக்கும் போதும் மட்டும் அதை வந்து தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியுமா, முடியாது. நனவிலேயே அஞ்சவத்தை போடுறோம். ஒரு சிறந்த பதார்த்தத்தை உண்ணும் போதே பல்வேறு சிந்தனைகள் செல்கின்றன. அப்புறம் அஜயோ என் சுவையை முழுமையாக உணராமலே சாப்பிட்டு முடிச்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். இப்படிதான் எந்த விடயத்தை அனுபவிச்சாலும், ஏன்னா நனவிலும் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்னு நனவு நிலையிலும் அஞ்சவத்தை போடுறோம் மத்திய அளவுக்கு. அதனால ஒன்றின்பாலும் வருபயன் மாறி மாறி வந்திடும், ஒரு விடயத்தின் கண்ணும் வரப்பட்ட பயனை விட்டு விட்டு அறிவதன்றி இடையீறின்றி அறிய மாட்டாது, ஒரு பொழுது எல்லாம் மாறும் என்றார். இது என்ன பொருள், அதுவும் உறக்கம் மூர்ச்சை முதலியவற்றில் சிறிதும் இல்லையாகிவிடும். எப்பவும் நனவு நிலையிலிருந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா, அதுவும் முடியாது. நனவு நிலையிலிருந்து கனவு உறக்கம் பேருறக்கம்னு போய் நல்ல பேருறக்கமோ அல்லது மூர்ச்சையோ வந்துட்டா எந்த அனுபவமும் இல்லை. ஆமா, எல்லா விடயங்களையும் ஈட்டி வைத்திருந்தாலும் ஒன்றையும் அனுபவிக்க முடியாது, ஏன்னா உறக்கம் மூர்ச்சை வரும்போது. அல்லது இவ் அல்லல் வாழ்க்கை அதுவன்றி இவ் யாக்கையின் பொருட்டு உள்ளதாகிய செல்வத்துடனையும் இல்லையா, அல்லல் வாழ்க்கைங்கும் போது நம்ம வாழ்க்கையில பெற்ற செல்வம், அந்த செல்வமும் எப்படிப்பட்டது, மருள் கனவு போல அன்றே மாயும் பின் மாயும், முறையே மயக்கப் பொருளும் கனா பொருளும் போல தோன்றிய பொழுதே மாய்வதுமா இடையே மாய்வதுமா? செல்வம் வந்து மயக்கப் பொருள் மாதிரி, மயக்கப் பொருள்னா இல்லாத பொருள் வந்து இருப்பது போல் தோன்றுச்சுன்னா கொஞ்சம் தெளிவு வந்த உடனே அது இல்லைங்கிறது உடனே தெரிஞ்சிடும். ஆகவே இல்லாத பொருளுடைய பொய்த் தோற்றம் உடனே மறைந்துவிடும். கனவு வந்து கனவு கண்டுட்டு இருக்கும் போதே இடையில நீங்கி போயிடும். அது மாதிரி இந்த உலக செல்வம் மயக்கப் பொருள் மாதிரி வந்தவுடனே நீங்கி போகும், அல்லது கனவு பொருள் மாதிரி இடையில் நீங்கிவிடும். அதாவது செல்வத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இடையில் விட்டுவிடும். ஒன்று செல்வம் நீங்குவோம், அல்லது செல்வம் அப்படியே இருக்கும், நாம நீங்கி போயிடுவோம் இல்லையா? ஆகவே மயக்கப் பொருளும் கனா பொருளும் கூட தோன்றிய பொழுதே மாய்வதுமாம் இடையே மாய்வதுமாம். ஆகலால் உணரின் உண்டாம். இந்த நிலையாமை உணர்ச்சியை உணர்ந்தால்தான் நமக்கு வந்து தெளிவு உண்டாகும். என்ன, நம்முடைய அறிவு நிலையில்லாதது செல்வமும் நிலையில்லாது. அறிவு ஒரு புலனை நுகரும் போது இன்னொன்றை நுகர முடியாது. நம்முடைய அறிவினால ஒரு புலனையும் தொடர்ச்சியா நுகர முடியாது. இடையிடையே பிறவத்தைகள், அதுவும் உறக்கம் மூர்ச்சைன்னு போயிட்டா ஒன்றையுமே அனுபவிக்க முடியாது. இப்படி இருக்கு நம்முடைய அறிவு நிலையாமை. செல்வ நிலையாமையோ அது மயக்கப் பொருள் போல அந்த செல்வம் உடனே நீங்குகிறது, அல்லது கனாப்பொருள் போல இடையில் நீங்கி விடுகின்றது. இந்த அறிவு நிலையாமை செல்வ நிலையாமைகளை உணர்ந்தால் அவ் உணர வல்லாருக்கு அவற்றானாகிய மையலை விடுதல் கூடும். வாழ்வினால் வரக்கூடிய மையலை அப்பொழுதுதான் நாம் விட முடியும். நம்முடைய அறிவு நிலையாமையினையும் செல்வ நிலையாமையினையும் உணர்ந்தால்தான் கல்வி செல்வம் போன்றவற்றால் வரக்கூடிய வாழ்வாகிய மையலை நாம் விட முடியும் என்று அருமையாக கூறுகின்றார். இதைத்தான் கருத்து சாரமாக சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாக்கையின் கண்ணதாகிய அறிவும் விடயங்களை ஒவ்வொன்றா அறிவதன்றி ஒருங்கே அறிய மாட்டாது. ஒரு விடயத்தின் கண்ணும் விட்டுவிட்டு அறிவதன்றி இடையீடின்றி அறிய மாட்டாது. அதுவும் உறக்கம் மூர்ச்சை முதலியவற்றில் சிறிதும் இல்லையாய்விடும். இதுதான் வந்து அறிவு நிலையாமை. அகுதன்று இவ்வாக்கையின் பொருட்டு உள்ளதாகிய செல்வத்துடனையும் முறையே மயக்கப் பொருளும் கனாப்பொருளும் போல தோன்றிய பொழுதே மாய்வதுமாம் இடையே மாய்வதுமாம். அகலான் இவ் அறிவு நிலையாமை செல்வ நிலையாமைகளை உணரவல்லார்க்கு அவ்வவற்றானாகிய மையலை விடுதல் கூடும் என்பதாம். உணரின் உண்டாம் என்பதனை இறுதிக்கண் வைத்துரைக்க வளர்ல வருத உணரின் உண்டாம் என்று மூன்றாம் அடியில் வருவதை இறுதியில வைத்து நாம உரைத்துக் கொள்ள வேண்டும். அறிவு நிலையாமையும் செல்வ நிலையாமையும் கூறி இவற்றை உணர்ந்தால் மையலை விடுவதற்கு வழி உண்டு என்று பொருள் பண்ண வேண்டும். பயன் அறிதற் பயன் அல்லதென்பது அன்று என்னும் வாய்ப்பாட்டு வினையச்ச குறிப்பு. அல்லது என்பதை அன்றுன்னு பொருள் பண்ணணும். இறுதியன் அல்லது சிவசத்தாமன என்று சிவஞான போத ஆறாம் சுற்றத்தையும் வரும். பயன் சொன்னது வந்து அறிதற் பயன், அறிதலினால் ஆகிய பயன் வந்து தொடர்ந்து நடக்காது, விட்டுவிட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். மருள் போல அன்றே மாயும், கனவு போல பின்னும் மாயும் என்று உரைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரைத்துக் கொள்க. மருள் கனவு அதுவும் போல நாலாம் அடியில் இருக்கு இல்லையா, நாம பெற்ற செல்வம் மருள் மாதிரி மயக்க காட்சி மாதிரி ஏதோ செல்வம்னு வந்துதியா போயிட்டுயா அப்படின்னு மயக்க காட்சி மாதிரி நீங்கும், அல்லது கனவு காட்சி மாதிரி இடையில் நீங்கும் என்று தனித்தனியே கூட்டிக் கொள்ள வேண்டும். மருள் போல மாயும், கனவு போல பின் மாயும் அப்படின்னு கூட்டிக் கொள்ள வேண்டும். மருளும் கனவும் ஆகு பெயர். மருள்னா மருளால் தோன்றக்கூடிய பொருள், கனவுனா கனவில் தோன்றக்கூடிய பொருள் என்று ஆகு பெயராய் அங்கே நின்றன. வாழ்க்கை என்புளியும் பின் என்புளியும் இறந்ததழிய வச்ச உண்மை விகாரத்தால் தொக்கன. அந்த இடத்துல உண்மைகளை விரித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் பதவுரையில் நாம பார்க்கும் பொழுது அதை தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தாற் போல வறுமையாம் சிறுமை தப்புது. வாழ்வெனும் மையலுக்கு இன்னும் ஒரு பாட்டு இருக்கிறது. வாழ்வெனும் மையலை விடுவதற்குரிய உபாயம் அருமையாக சொல்கின்றார். அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க கொட்ட வரிசின்னம் ஊத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சும் இன்றி கிடத்தலார் பிணத்தோடு ஒப்பர். செல்வ செருக்கிடம் கல்வி செருக்கு குல செருக்கு சாதி செருக்கு குடிப்பிறப்பினால் வந்த செருக்கு இத்தனை அதிகார செருக்கு இத்தனை செருக்கோட இருப்பவர்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்களா, அப்படியே வந்து அவர்கள் வந்து நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டுக்கொண்டு சிறந்த உயர்ந்த ஆடைகள்லாம் உடுத்தி பரிவாரங்கள் மாதிரி ஆட்கள்லாம் பின்னால் வராங்க துணைக்கு வாத்திய கோஷ்டிகள்லாம் எல்லாம் வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றன. அப்படியே அவர் வாகனத்தில் வருகின்றார் இல்லையா, எப்படி இருக்கின்றார், யார்கிட்ட எதுவும் பேசுவாரா, பேச மாட்டார், அப்படியே செருக்குனுடைய உச்சத்தில் இருக்கின்றார், அப்படியே உண்மை இருக்கின்றார். அது பார்ப்பதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இறந்து போன ஒரு உடல் வடம்பொழுதும் இப்படி தான் பின்னால் பெரிய கூட்டம் வரும், வாத்தியங்கள்லாம் முழங்குவாங்க, அந்த இறந்த உடல் ஏதாவது பேசுமா, பேசாது. இவன் உயிரோடு இருந்தாலும் தன்னுடைய வாழ்வு குறித்த செருக்கினாலே இப்படி படை பரிவாரங்கள் எல்லாம் பின்னால் வந்து அந்த பதவி பலம் அதிகார பலம் ஆகியவற்றால் எவரையும் ஏறெடுத்து பார்க்காமல் எவரோடும் எதுவும் பேசாமல் செருக்கிலே அப்படி வருவது உயிரற்ற உடலை சுற்றி ஊர்வலம் வருவது போலத்தான் இருக்கின்றது என்று சொல்லி அற்புதமாக விளக்குகின்றார். அரிசனம் பூசி சந்தனம் முதலிய வாசனா திரவியங்கள் பூசியும் மாலை அணிந்து இல்லையா, இது உயிரற்ற உடலுக்கு இந்த பண்புகள் உண்டு இல்லையா, மாலை அணிந்து வாசத்தோடு கூடிய பூமாலைகள் அணிந்தும் பொன்னாடை சாத்தி பீதாம்பரம் போர்த்தும் பரிசனம் பின்பு செல்ல தம் பரிவாரங்கள் பின்னே வரவும் பாரகர் பறிக்க காவுவோர் சிவிகை சுமக்கவும் கொட்ட வாத்தியங்கள் முழக்கவும் வரி சின்னம் ஊத வரி பொருந்திய சின்னங்கள் அதாவது வாயால் ஊதக்கூடிய வாத்தியங்கள் சின்னங்கள் ஊதவும் தொங்கல் வந்திட இது சாமரங்கள்லாம் சூழ்ந்து வரவும் சத்திர சாமரங்கள் சூழ வரவும் உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் அறிவற்று அதாவது அதிகார மமதையில அறிவற்று அதிகாரம் செய்து பெரியராய் பேச்சின்றி செருக்குற்று கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர் அவர் செத்தாரின் வேறல்லர் என்பது உணரின் உண்டாம் ஆண்டு நிகழும் நிகழ்ச்சி பற்றி அறிய வல்லாராயின் அவர்களுக்கு அதனானாகிய மையலை விடுதல் கூடும். நம் 16வது பட்டத்து குருமூர்த்திகள் எத்துணை அற்புதமாக அந்த பதசாரத்தை நமக்கு பிடிந்து கொடுத்திருக்கின்றார்கள். சுவாமி ஒரே சுருக்கமாக தான் இருக்கு, பொழிப்புரை பார்த்தா அதிகாரம் செய்து செருக்குறுவார் செத்தாரின் வேறல்லர் என்பது ஆண்டு நிகழும் நிகழ்ச்சி பற்றி அறிய வல்லார்க்கு அதனானாகிய மையலை விடுதல் கூடும் என்பதான் என்று சுருக்கமாக அந்த கருத்தை தந்திருக்கின்றார்கள். ஏனையெல்லாம் பாடலையே புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய 16வது பட்ட குருமூர்த்திகள் நம்முடைய நிலைக்கு இறங்கி ஒவ்வொரு பதத்திற்கும் பொருள் கூறி அருமையாக எப்படி அங்கே செத்தார் ஊர்வலமாக வருகின்ற அந்த நிகழ்வும் செருக்குற்றவர் ஊர்வலமாக வரக்கூடிய நிகழ்வும் எப்படி ஒத்து உள்ளது என்பதனை தம்முடைய பதவுரையிலே மிக அற்புதமாக அருளந்தி சிவாச்சாரியனுடைய திருவுள்ளத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார்கள் நம்முடைய 16வது பட்டத்து மேலகரம் சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள். ஆகையினாலே செருக்குற்று கிடப்பவர் செத்தாரின் வேறல்லர் என்பது ஆண்டு நிகழும் நிகழ்ச்சி பற்றி அந்த பரிவாரங்கள் போன்றவற்றினால் வருகின்ற நிகழ்ச்சி பற்றி அதனை அறிய வல்லாராயின் ஆகா இப்படி நாம இருந்தோம்னா நாம செத்தவர் போலெல்லாம் ஆயிரம் உயிரோடு இருந்தோம் அப்ப 4 பேர்கிட்ட அன்பா பழகணும் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அதெல்லாம் மனித பிறவியினுடைய மனித பிறவி நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிலும் சிவனடியார்களுக்கு செய்தால் பிறப்பு இறப்பாகிய சுழற்சியே கடக்கலாம் என்று சொல்லும் பொழுது அடியர்க்கு அடியராய் விளங்குவதல்லவா வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அங்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த மாம் செருக்கை விட்டு விடுவார்கள். உணரின் உண்டாம் அப்படின்னு போன பாட்டில் சொன்னதை இங்கேயும் சேர்த்துக்கணும், அதை சேர்த்து தான் பதவுரையும் சொல்லியிருக்காங்க. போன பாட்டில் உள்ளது இந்த பாட்டில் இல்லாதது அங்கேருந்து இங்கே சேர்த்து கொண்டோம் என்பதற்காக அடைப்புக்குறியில் போட்டு உணரின் உண்டாம்னு நமக்காக அவ்வளவு தெளிவாக பதவுரை அருளியுள்ளார்கள். பெரியவர் என்றது பெரியவர்னு சொல்றீங்களே செருக்கோடு இருப்பவரை பாடல்ல வந்து பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோட பெரியவர் சொன்னது இகழ்ச்சி குறிப்பு. ஆமா, இழித்தற்கன் வந்த குறிப்பு மொழி பெருமை அதிகாரத்தான் ஆயுது இதனால பெருமையா இருக்காங்க அதிகாரத்தினால. இவை மூன்று செயலானும் வாழ்வெனும் மையல் விடுதற்கு உபாயம் கூறியவார். இந்த மூன்று செயல்கள் தான் இதெல்லாம் கருவினுள் அறிவதாயும் பாடல், ஒரு புலன் நுகரும் போது பாடல், அரிசனம் பூசி பாடல். இந்த மூன்று பாடல்களும் வாழ்வெனும் மையல் விடுவதற்கு உபாயம் கூறுகின்றன. அற்புதமான பாடல். இனி வறுமையாம் சிறுமை தப்புவதற்கு உபாயம் கூறுகின்ற பாடல் இறுதி பாடல், அதனை பார்க்கலாம். பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர். உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து ஒரு கால் வனக்குரியீர் அரணை என்று வானவர் வணங்க வைப்பன். பதவுரையை பார்க்கலாம். அரணை ஒரு கால் வனக்குரீர், வறுமை வறுமை என்று அதன் சிறுமையிலே மாட்டிக்கொண்டு உழல்கின்ற மக்களே, அரணை ஒரு கால் வனக்குரியீர், சிவபிரானை ஒரு காலேனும் வழிபாடு செய்கின்றீர். ஒரு பொழுது கூட சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதில்லை, செய்யப்பெறின் செய்தால் என்றும் வானவர் வணங்க வைப்பன். எஞ்ஞான்றும் தேவர்களும் வணங்கும் வண்ணம் இரவா செல்வத்தை அளிப்பன். ஆதலின் தேவர்கள் நினைப்பார்களாம், நம்மிடம் உள்ள செல்வம் கூட இப்படி நிலையான செல்வம் இல்லையே, சிவனடியார்களுடைய செல்வம் அல்லவா நிலையான செல்வம், அந்த அருட்செல்வம் அவர்களிடம் அல்லவா இருக்கின்றது அப்படின்னு நினைச்சு தேவர்களும் இயங்குவார்களாம். ஆகவே தேவர்களும் வணங்கும் வண்ணம் என்னாலும் வணங்கும் வண்ணம் இரவா செல்வத்தை அளிப்பன். ஆதலின் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து அதனை நோக்க, அதாவது சிவப்பேராகிய பெரும்பேரை நோக்கும் பொழுது இந்த உடம்பு எப்படிப்பட்டது, கணத்தின் கண் தோன்றி அழிதன் மாலைத்து உடம்பு என்று உணர்ந்தும் அதன் பொருட்டு உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம், அதாவது உம்முடைய உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம், உம்முடைய உடல் உயிர் உணர்வு முதலிய எல்லாம் உனக்கையே உழவீர், வருத்தமுறும்படி வருந்தினவராய் ஈட்டப்படும் சிறு செல்வம் செல்வமன்று என்பது உணர்வீராயின். சிவபோகமாகிய அந்த பெரும்பேரனை நோக்கும் பொழுது நம்முடைய உடம்பு இருப்பது ஒரு கணப்பொழுதுதான், எத்தனையோ வருடங்கள் இருக்கலாம் நம்முடைய உடம்பு, ஆனால் சிவபோகம் என்பதனோடு ஒப்பிடும் பொழுது கணப்பொழுதாக போய்விடுகின்றது. ஆமா, அப்படிப்பட்ட இந்த கண நேரம் வாழ்கின்ற உடம்புக்காக வேண்டி நம்முடைய உணர்வு எல்லாவற்றையும் வருத்தி இல்லையா, உயிர் உணர்வு எல்லாவற்றையும் வருத்தி நாம வந்து யார் பின்னாலாமோ போய் நின்று வருந்துகின்றோம் இல்லையா. அப்படி வருந்தி நாம ஈட்டக்கூடிய அந்த சிறு செல்வம் ஒரு செல்வம் என்று என்பதை உணர்ந்தால் நமக்கு என்ன துன்பம் இல்லை, வறுமையால் வரக்கூடிய சிறுமை துன்பம் இல்லை. என்ன சிறுமை, பிணத்தினை ஒத்துவாடும் வாழ்வெனும் மையலோடு பிணத்தினை ஒத்து வாழ்வோர் இருக்கின்றார்களே அவர்கள் பின்னால் போய் நிற்கக்கூடிய சிவனடியார்கள் அல்லாத செருக்கிலே திளைக்கின்ற அவர்கள் பின்னால் போய் நிற்கக்கூடிய சிறுமை நமக்கு நேரப்போவதில்லை. பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போலாம். இச்சிறு செல்வத்தை வேண்டி சிவபோகத்தோடு ஒப்பிடும் பொழுது கணத்திடம் ஆயக்கூடிய சிறு செல்வத்தை வேண்டி பிணத்தினை ஒத்து வாழும் அவ அதிகார செருக்குடையார் பின் சென்று நடைப்பிணங்கள் போல் நின்று ஏக்கரும் சிறுமையின் நீங்குதல் உமக்கு கூடும் என்க. அவர்கள் பின்னால போய் நின்று அவர்களை வியந்து, ஆகா இந்த மாதிரி நமக்கு இல்லையே ஐயா, எங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அந்த செருக்குடையவர் பின்னால போய் நின்று இயங்கக்கூடிய சிறுமை நமக்கு இல்லை. என்னன்னா சிவபோகம்ங்கிற பெரும்போகம் இருக்கு, அதை பெறுவதற்கு சிவனரின் ஒரு நெறி இருக்கின்றது, அடியார்கள் இருக்கின்றார்கள், அருள்நூல்களாகிய திருமுறைகளும் சாத்திரங்களும் இருக்கின்றன. இவற்றை சார்ந்து பெற்றது கொண்டு திருப்தியோடு வாழ்வோங்கிற ஒரு வாழ்க்கை வந்துட்டதுன்னா இந்த பிணத்தினை ஒத்து வாழும் அதிகார செருக்குடையார் பின் சென்று ஏக்கறுதலாகிய சிறுமை இல்லை இல்லையா. ஒருவேளை நாம வந்து சிவசிந்தனைக்கெல்லாம் அதிக வாய்ப்பில்லாத ஒரு வேளையில் மாட்டிக்கொண்டாலும் நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, சுவாமி இப்படிப்பட்ட ஒரு பணி எனக்கு இன்று பணியில் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் இதனுடைய முன்வினைதான் காரணம் இல்லையா. அந்த தெளிவு வேண்டும். என்னுடைய வேலைகளுக்கு நான் வந்து திருமுறைகளை பார்ப்பதாவது ஆலய வழிபாடு செய்வதாவது அப்படின்னு அலட்சியமா சொல்லாம, அடியேனுடைய வினை இப்படி ஒரு வேலையில் மாட்டிக்கொண்டேன், என்ற நேரம் சிவபெருமானை நான் வந்து மனமுருகி நினைந்து வருகின்ற பிறவியாவது எனக்கு இடையராத வழிபாடு செய்வதற்குரிய ஒரு பிறவியை தர வேண்டும்னு கேட்டால் எம்பெருமான் அதற்கான வழிவகைகளை இம்மையிலேயே கூட செய்வார். ஆகவே நம்முடைய கருத்திலே தெளிவு வேண்டும், அதுதான் இங்கு சொல்கின்றார். நீ பொலிப்புரையை பார்க்கலாம். சிவபிரானை வழிபட்டு பெறும் இரவா செல்வத்தை நோக்க கணத்தின் அழிதல் மாலைத்தாகிய உடம்பின் பொருட்டு வருந்தி ஈட்டப்படும் சிறு செல்வம் செல்வமன்று என்பது உணரவல்லார்க்கு இச்சிறு செல்வத்தை வேண்டி அவ் அதிகார செருக்குடையார் பின் சென்று நின்று ஏக்கரும் சிறுமையின் நீங்குதல் கூடும் என்பதான். உடல் உயிர் உணர்வும் எல்லாம் உனக்கு என எய், உடல் உயிர் உணர்வும் எல்லாம் உனக்கி உனக்கின வருத்தி அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும் பாடல்ல. இதனாலே வறுமையாம் சிறுமை தப்புவதற்கு உபாயம் கூறியவாறு வாழ்வெனும் மையல் விடுவதற்கு மூன்று பாடல்களிலே உபாயம் கூறினார்கள். வறுமையாம் சிறுமை தப்புவதற்கு இந்த ஒரு பாடலிலே உபாயம் கூறினார்கள். ஒன்றதா என்பது முதல் இத்துணையும் ஒளிவு கூறியது எனக் கொள்க. ஆணவ மலத்தை பற்றி விளக்கி சொன்ன, ஆணவ சொரூபம் சொன்ன, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் என்ற பாடலிலிருந்து இந்த பாடல் வரை ஒளிவு கூறியது. அதாவது ஆணவம்னு ஒரு கருத்து ஒரு பாடலே சொல்ல போய் அந்த ஆணவத்தை பற்றி கூறுங்கள் என்று சொல்ல போய் இத்தனை பாடல்களும் சொல்ல வேண்டி வந்தன. ஆகவே அதிகரணத்துக்கு நேரடியான தொடர்பு இந்த பாடல்களுக்கு இல்லாவிட்டாலும் சொன்ன கருத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியாக பெறப்பட்டவை. ஆகவே ஒளிவு என்று சொன்னார்கள், ஒளிவு கூறியதாக கொள்க என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஆக இந்த பாடலோடு நான்காம் அதிகரணம் நிறைவு பெறுகின்றது, இத்துடன் இரண்டாம் சூத்திரமும் நிறைவு பெறுகின்றது. ஆக இரண்டு சூத்திரங்கள் நிறைவு பெற்றுள்ளன, 12 சூத்திரங்கள் கொண்ட ஒரு நூலிலே 2 சூத்திரங்கள் தான் நிறைவு பெற்றுள்ளன என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த இரண்டாம் சூத்திரம் இருக்கின்றதே இது மிகப்பெரிய கடல் என்று ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டேன். ஆகவே பாடல்கள் என்று பார்த்தால் 186 பாடல்கள் நிறைவேறிவிட்டன. சித்தியாரிலே மொத்தம் 328 பாடல்கள், 328 பாடல்களே பாதிக்கு மேலான பாடல்கள் நிறைவாகிவிட்டன. 2 சூத்திரங்களிலேயே 186 பாடல்கள் நிறைவேறிவிட்டன. ஆக இனி வரக்கூடிய மூன்றாம் சூத்திரம், இன்னும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய சூத்திரங்களை எல்லாம் குருவருளாலே வரக்கூடிய சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனைக்கு அனுகிரகம் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மன மொழிமைகளாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும்பொழில் திருவாறு துறைவாழ் குருநமச்சிவாய் தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி ஜலகமாதோ. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.